அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களது நாவலின் ஒரு முன்னுரையை மட்டும் நான் வாசிக்க இருக்கிறேன். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நாவல்களில் மிக மிக முக்கியமான ஒரு நாவல் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் எனும் நாவல். பொதுவாகவே எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களது ஒவ்வொரு புத்தகத்திலும் அக்கதைகளை துவங்குவதற்கு முன்பு அவர் கொடுக்கின்ற முன்னுரையை படிப்பதென்பது வாசகர்களுக்கு மிக்க மிக்க மகிழ்வான ஒரு விடயம். என்னவெனில், 1971 ஜனவரி 5 அவர் இந்த நாவலுக்கான முன்னுரையை எழுதியிருக்கிறார். இந்த முன்னுரையை 2022 படிக்கும் பொழுது கூட இந்த சமூகத்திற்கு மிக மிக பொருத்தமான ஒரு விமர்சனமாக என்னால் பார்க்க முடிகிறது. என்ன ஒரு சொல் ஒவ்வொன்றும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். முன்னுரையை எழுதியவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன். காதல். காதல் என்பது மிகவும் அற்பமானது. அது பிறப்பதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதும். காதல் வயப்பட்டவர்களிடையே கூட அந்த காதல் வளர்வதற்கும் மேன்மையுறுவதற்கும் அந்த காதலோடு சேர்ந்த வேறு குணநலன்களே காரணமாயிருக்கின்றன. இந்த கதையில் வரும் கல்யாணியோ ரங்காவோ காதலையே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள் அல்ல. வாழ்க்கையில் அவர்கள் இருவருக்குமே வேறு வேறு லட்சியங்களும் வேறு வேறு காரியங்களும் இருக்கின்றன. வாழ்க்கையின் முழு அர்த்தத்தோடு வாழ்கிற யாரும் எனக்கு இதுதான் லட்சியம், இது ஒன்றுதான் லட்சியம் என்று பிரகடனப்படுத்தி கொள்ள முடியாது. அவரவர்க்கும் சில கொள்கைகள், சில விருப்பு வெறுப்புகள், சில கூடும் கூடாதுகள் என்று இருக்கின்றன. அதற்கு ஒப்ப வாழ முயல்வதே அவரவர் வாழ்க்கையாய் இருக்கிறது. அதனால் இந்த வாழ்க்கைகளை லட்சியமற்ற வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. இன்ன லட்சியத்துக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று எழுதி நெற்றியில் ஒட்டி கொண்டவர்களை தவிர எஞ்சிய மக்களெல்லாம் இந்த விதமாய்தான் வாழ்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருமே இன்ன லட்சியத்துக்காக நான் வாழ்கிறேன் என்று ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்கு தாலி கட்டி கொண்டவர்களும் அதற்கு மாறான லட்சியத்தில் தங்களை பிணித்து கொண்டவர்களை எதிர்ப்பதையும் ஆக்கிரமிப்பதையும் தங்களுடைய நடைமுறையாக கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக சமுதாய, அரசியல், மத நம்பிக்கை போன்ற லட்சியங்கள் ஏதுமில்லாத மற்ற மக்களும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கை துணைகளிடமும் குழந்தைகளிடமும் தங்களுக்கு அடக்க மாணவர்களிடமும் அவர்களது சொந்த விருப்பு வெறுப்புகளையும் கொள்கைகளையும் கூடும் கூடாதுகளையும் ஏன் சாதாரண ரசனைகளையும் கூட அழித்து ஒழிக்கிற ஆக்கிரமிப்பாளர்களாக இருப்பதை வாழ்க்கை நெடுகிலும் எல்லோரிடமும் நாம் காணலாம். கடைசியில் லட்சியவாதிகள் என்று தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டவர்களும் சரி, சாதாரண மனிதர்களும் சரி, இந்த பிறர் விஷயத்தில் தலையிடுவதையே தங்களது நடைமுறை வாழ்க்கையாக கொண்டிருப்பதன் மூலம் தங்களது லட்சியமே இதுதான் என்றாகிவிட்டதை உணராதவர்களாகி விடுகிறார்கள். ஆக்கிரமிப்பு என்பதும் பலாத்காரம் என்பதும் தலையீடு என்பதும் ஸ்தூலமாக நிகழ்வது மட்டுமல்ல, ஒருவன் வீட்டில் அத்துமீறி புகுவதும் ஒருவன் உடலை துன்புறுத்துவதும் மட்டும்தான் ஆக்கிரமிப்பு பலாத்காரம் என்று புரிந்து கொள்வது மிகவும் ஆரம்ப அறிவே ஆகும். எலிமெண்ட்ரி நாலேஜ், லைக் எலிமெண்ட்ரி நாலேஜ். இந்த அறிவுக்கு புறம்பான அந்த செயல்கள், அதாவது ஒருவனின் வீட்டில் அல்லது நாட்டில் பிரவேசிக்கிற துராக்கிரகம் அல்லது ஒரு மனிதனை, ஒரு கும்பலை, ஓர் இனத்தை தாக்கி அழிக்கிற, அடக்குகிற, அடிமை கொள்கிற காரியங்களை மிகவும் கொடூரமானவை, அநாகரிகமானவை என்று அறிந்திருக்கிறவர்களும் மனுஷ சரித்திரத்தில் இதை அறிந்து கொள்வதற்கே எவ்வளவோ காலமாயிற்று. அதற்கு முன்னால் இதுவே ஒரு பெருமையாக இருந்த காலமும் உண்டு. இதனை கொடுமை பாபம் என்று உபதேசிக்கிறவர்களும் கூட கருத்து ரீதியாகவும் எண்ணங்களை அளிக்கிற காரியத்திலும் மிகவும் மூர்த்தன்மையாக செயல்படுவதில்தான் அகவாழ்வின் பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றன. சட்டங்களும் சமுதாயங்களும் சாஸ்திரங்களும் மதங்களும் அரசியலாரும் மகான்களும் மட்டும்தான் இந்த ஆக்கிரமிப்புகளை பலாத்காரங்களை கை கொண்டுள்ளனர் என்பதில்லை. அன்புள்ளம் கொண்ட அன்னையரும் நமக்காகவே உயிர் தரிக்கின்ற நமதருமை காதலிகளும் காதலர்களும் கணவர்களும் மனைவியரும் தங்களுக்காக கூட அல்லாமல் அந்தந்த மறுதரப்பாரின் நலனுக்காகவே என்கிற நம்பிக்கையில் இந்த ஆக்கிரமிப்பையே இந்த மனோபலாத்காரத்தையே காதல் என்றும் அன்பு என்றும் கடமை என்றும் பக்தி என்றும் பண்பு என்றும் கருதி அமைதியையும் நிம்மதியையும் இழந்த நிராசைகளை அறுவடை செய்து கொள்கிறார்கள். வாய்விட்டு வாழ்க்கையை சபிக்கிறவர்களாகவும் அப்படி செய்ய மனம் கூசி உள்ளூர உடைந்து போனவர்களாகவும் மாறிப்போய் ஒரு வகை பழக்கத்தினால் குறைபட்ட அன்பையும் மூலியான காதலையும் ஒப்புக்குச் செலுத்துகிற பக்தியையும் சுயநம்பிக்கையற்ற பண்புகளையும் சுமந்து வாழ்கிற கொடுமைகளே இவர்களுக்கு இறுதியில் எஞ்சுகின்றன. வாழ்க்கை என்பது பெரும்பாலும் ஏன் முழுக்க முழுக்க இந்த கொடுமைதான். இந்த கொடுமையை அகற்ற முயலுவதை விட மானுட இயல்பேயான இதனின்றும் விலகுவதுதான் விவேகம். இந்த கொடுமைகளை எதிர்த்து அன்பு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதோ இதனை மறுத்து தீவிரமாக எதிர்த்து நிற்பதோ வாழ்க்கையை துறந்து எங்காவது ஏகாந்தம் நாடி ஓடுவதோ நம்முடைய நியாய உணர்வை காட்டுமே தவிர அவை இந்த நிலைமைக்கு தீர்வாகா. நம் ஒவ்வொருவரையும் பொறுத்த தனி வாழ்க்கை எனும் சிறுவட்டத்தில் கூட இவை தீர்வாக மாட்டா. நாம் அமைதி என்று நினைத்து கொண்டிருக்கிற, சமாதான சூழ்நிலை என்று நம்பிக்கொண்டிருக்கிற வாழ்க்கைகள் எல்லாமே மோதுதலையும் யுத்தங்களையும் தவிர்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்கள்தானோ என்று கூட தோன்றுகிறது. எனவே அமைதியும் சமாதானமும் துறவும் அன்பும் பற்றற்ற அன்பும் நம்முள் ஏற்படுவதே மிக முக்கியம். அது இல்லாத போது புறத்தே ஏற்படுகிற அமைதி இரண்டு மோதல்களுக்கு நடுவே ஏற்படுகிற யுத்தங்களின் கலவரங்களின் இயல்பேயான ஓய்வுதான். அந்த ஓய்ச்சல் அமைதியாகாது. இது சமாதானம் என்கிற விஷயத்துக்கே சற்றும் சம்பந்தமில்லாததாகும். இந்த ஓய்ச்சலில் மனங்கள் அல்ல, யுத்தங்களே ஓய்வு எடுத்து கொள்கின்றன. இதிலிருந்து முன்னிலும் அதிக மூர்த்தன்யத்தோடு யுத்தமே கிளைக்கிறது. இந்த ஓய்விலிருந்து மறுபடியும் சச்சரவு ஆரம்பமாகிறது. இது அமைதியோ சமாதானமோ சாந்தியோ ஆகாது. உண்மையான அமைதி என்பது நிரந்தரமானது. அது நிரந்தரமாகவே மோதலையும் பகைமையையும் தவிர்ப்பது. அப்படி ஒரு சாந்தியையே இந்த வாழ்க்கை இதுவரை கண்டதில்லை. நாம் வாழ்க்கையில் காண்பதெல்லாம் இந்த ஓய்ச்சல்தான். அதனால்தான் நாம் மறுபடியும் மறுபடியும் யுத்தத்துக்கு கிளர்ந்தெழுகிறோம். யுத்தம் நம்முள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆக்கிரமிப்பாளர்களாய் இருக்கிறோம். இந்த வரையறுப்புகள் உலக அளவிலும் சமுதாய அளவிலும் குடும்ப அளவிலும் ஏன் நான் என்கிற தனிப்பட்ட அளவிலும் கூட பொருந்தும். இந்த கதை சம்பந்தப்பட்ட இரண்டு தனி மனிதர்களான கணவன் மனைவியரிடையே மிக உயர்வான தரத்தில் ஏற்பட்ட ஆக்கிரமிப்பினை நான் விரும்புகின்ற ஒரு மனைவி எப்படி சமாளிப்பாள் என்கிற லட்சியமாகிய கற்பனையே கல்யாணி. கல்யாணி என் மனைவி அல்ல, என் காதலியும் அல்ல, நான் தான். ரங்காவும் நான் தான், அண்ணாசாமி கூட நான் தான். இந்த கதையில் வருகிற எல்லா பாத்திரங்களும் நான் தான். ஏன் என் கதைகளில் வருகிற எல்லா பாத்திரங்களுமே? ஒன்றை கவனியுங்கள், என் பாத்திரங்களில் யாருமே முழுக்க முழுக்க நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. நான் தான். நான் போட்டுக்கொள்கின்ற வாழ்க்கையில் நான் சந்தித்த பிறர் மாதிரியான வேஷங்களே அவை. கல்யாணி மாதிரி ஸ்தூல உருவங்கள் உண்டு, ஆனால் அதனுள் இருக்கின்ற சூட்சம உருவம் நான். அது எந்த அளவுக்கு யதார்த்தமோ அந்த அளவுக்கு பொய். கல்யாணி என்கிறவள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதாக நான் காட்டுகிறேன். நான் அறிந்த வாழ்க்கையில் அவள் இல்லை, ஆனால் இருக்கக்கூடாது என்பதுமில்லை. நான் விரும்புகிற மாதிரி இவள் இருப்பதனால் எழுகின்ற பிரச்சனைகளை பாருங்கள். அவளது அமைதியும் ஆக்கிரமிப்பின்மையும் அவளது அன்பையே சம்பந்தப்பட்டவனால் சந்தேகப்பட வைக்கிறது. அவனது சந்தேகத்தை அவள் மாற்ற முயலாத போது அது அசட்டையாக கூடப்படுகிறது. இதை அறிகிற நாம் பாதிக்கப்படுகிற அளவுக்கு கூட பாதிக்கப்படாத ஒரு மனநிலை கல்யாணிக்கு ஏற்படுவதுதான் அவளது வாழ்க்கையில் மோதல்களை அவலங்களை தவிர்த்தது. இதற்கு புற வாழ்க்கையினால் சற்றும் பாதிக்கப்படாத மனோநிலை தேவையாகிறது. அப்படிப்பட்ட மனோநிலையினாலும் கூட வேறு விளைவுகள் நேர வாய்ப்பேற்பட்டு விடுகிறது. மனித வாழ்க்கை யாந்திரீகமாகவும் ஜடத்தன்மையானதாகவும் மாறிப்போகலாம். உணர்ச்சிகளின் தொடர்பில்லாமை, நான் கம்யூனிகேஷன், உணர்ச்சிகளின் தொடர்பில்லாமை நிகழ்ந்து மனுஷ வர்க்கத்தின் மிக அற்புதமான அழகே இழந்து போகிற ஆபத்து நேர்ந்து விடலாம். கம்யூனிகேட்டிவாகவும் பிறரோடு பேச்சால் செயற்கையாக தொடர்பு கொள்ளுதல் இருக்க வேண்டும். நான் அக்ரஸிவாகவும் ஆக்கிரமிக்காமை இருக்க வேண்டும். நான் அக்ரஸிவாகவும் இருக்க வேண்டும் என்பதை பிரச்சாரம் செய்வதை தவிர்த்து அதனை சொந்த வாழ்க்கையின் சுயதர்மமாக கொள்ளுகிற தன்மை வேண்டும். ஆக்கிரமிப்பு என்பது அதிக துன்பத்தை ஆக்கிரமிக்கப்பட்டவரை பார்க்கினும் ஆக்கிரமித்தவனுக்கே இழைத்து விடுகிறது. ஆக்கிரமித்தவன் வெற்றியையும் அந்த மகிழ்ச்சியையும் கொண்டாடுவது கூட தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிற முயற்சிதான். அவன் தன்னால் ஆக்கிரமிக்கப்பட்டதை எண்ணி எண்ணி எப்போதும் மஞ்சிக் கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை. அந்த அச்சம் அவனை மேன்மேலும் ஆக்கிரமிக்க தூண்டுகிறது. அவன் இன்னும் அதிக துன்பங்களையே ஆக்கிரமிக்கிறான். ரங்காவுக்கு ஏற்படுவது இதுதான். இந்த ஆக்கிரமிப்பும் அச்சமும் யுத்தமும் அழிப்பும் இரண்டு நாடுகளுக்கு இடையேதான், இரண்டு கூட்டங்களுக்கு இடையேதான், இரண்டு பகைவர்களுக்கு இடையேதான் ஏற்படும் என்பதில்லை. அப்படி ஏற்படுவது மிகவும் சாதாரணமான, எல்லோருக்கும் தெரிகின்ற, உலகமும் ஒவ்வொருவரும் அறிந்த பழைய விஷயமாகும். இது இன்னும் சூட்சமமாக மிகவும் சப்டிலாகவே அதிகம் நிகழ்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் கூட உணர முடியாமல் இந்த பெரும் சண்டை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பகைமை அல்ல, பாசம். இதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் அந்நியமாக இருப்பதல்ல, சொந்தமாக இருப்பதே. தந்தையும் மகனும் தாயும் மகளும் எஜமானும் வேலைக்காரனும் கணவனும் மனைவியும் சண்டை போடுகிறோம் என்கிற பிரஜையோடு தம்மை மறந்து கூச்சலிட்டு கோபத்தில் மோதிக்கொள்கிறார்களே, அந்த சமயத்தில் மட்டுமல்ல, அவர்கள் அன்பு செய்கிற போதும் ஒருவருக்கொருவர் உபசரணை புரியும் போதும் ஒருவர் நலனில் ஒருவர் நாட்டம் கொள்ளுகிற போதும் இந்த சண்டை, இந்த ஆக்கிரமிப்பு, இந்த அழிப்பு வேளை அதிகம் மும்முரம் கொள்கிறது. நாட்டு வெறியும் மத வெறியும் இன வெறியும் இச வெறியும் மட்டும்தான் கேடுகளையும் அழிப்புகளையும் உற்பவிக்கும் என்பதல்ல. அன்பு வெறியும் நியாய வெறியும் ஆசை வெறியும் இன்ப வெறியும் தந்தை வெறியும் தாய் வெறியும் அதனிலும் அதிகமான அழிப்புகளை ஏற்படுத்தும். பாருங்கள், அன்பு செய்கிறவர்கள் தாங்கள் யார் மீது அன்பு காட்டுகிறார்களோ அவர்களது சொந்த தன்மைகளை அழிக்கவே முயல்கிறார்கள். அப்படி அழித்து கொள்ள உடன்பட அவர்கள் மறுக்கிற போது தங்கள் அன்பை அழித்து கொள்ளுகிறார்கள். சிலர் தங்களையே அழித்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு பிரதியாக தங்கள் மீது அன்பில்லை என்று அழுகிறார்கள். அன்புக்கு பிரதியே இந்த ஆக்கிரமிப்புக்கு ஆட்படுதல் தான். இல்லாவிட்டால் நாகரீகமானவர்கள் அந்த அன்பையே திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார்களாம். ஆ, என்ன நாகரீகம்! தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாக சிலர் நிராசைப்பட்டு விடுகிறார்கள். அதாவது ஆக்கிரமிப்பின் தோல்வியில் புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். சிலர் சபிக்கிறார்கள், சிலர் கொலை செய்கிறார்கள், சிலர் மனஸ்தாபம் கொண்டு மறுதலையாகிறார்கள். அறத்துக்கே அன்பு சார்பென்றறியார் மரத்துக்கும் அத்தே துணை என்ற குரல் இங்கு நினைவு வருகிறது பொறாமை இல்லாத காதலை சம்பந்தப்பட்ட காதலியோ காதலனோ கூட புரிந்து கொள்ளுவதில்லை. ஆக்கிரமிக்காத அன்புக்கு எங்கேயும் அங்கீகாரம் இல்லை. கல்யாணியோடு ரங்காவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையே அதுதான். அவளது காதலில் பொறாமை இல்லை, அவளது அன்பில் ஆக்கிரமிப்பு இல்லை. ஆக்கிரமிக்காத ஒரு நிறைவான அன்பு வாழ்க்கையில் சம்பவிக்கும் போது யாருமே அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு குறையாகவே தான் கொள்ளப்படும் என்று தோன்றுகிறது. வாழ்க்கைக்கு நிறைவை தேடுவதாக பேசுவதெல்லாம் போய் வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கோ மேலும் மேலும் குறைகள் வேண்டும். குறைந்தபட்சம் நம்முள்ளே இருக்கும் ஆக்கிரமிப்பு பேயின் அசட்டு திருப்திக்காகவேனும் நமது எதிரி உடல் ரீதியாகவாவது குறைபட்டால்தான் அந்த மூலியில்தான் இந்த பேய் திருப்தி கண்டு அடங்குகிறது. மகாத்மாக்கள் கூட ரங்காக்கள் தான். கல்யாணி வெறும் லட்சிய படைப்பு. அதை பறந்து போகாமல் இருக்கும் பொருட்டே, தரையில் காலூன்றும் பொருட்டே, காலை ஒடித்து போடுகிற கொடுமையில் கதைக்கு முடிவு கண்டேன். நெஞ்சு ஒடிவதை விட இது கொடுமை குறைந்த விபத்தல்லவா? எல்லாருக்கும், ரங்காவுக்கும் கூட அவள் பால் திருப்தியும் அனுதாபமும் ஏற்பட்டு விடுகிறதல்லவா? பாவம், மனித இயல்பு அப்படித்தான் ஆகிவிட்டது. பெண் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆணின் தயவில் இருந்தால்தான் ஆண் வர்க்கமும், ஆண் ஏதோ ஒரு விஷயத்தில் நாயாய் குலைந்து பலவீனம் கொண்டிருந்தால்தான் பெண் வர்க்கமும் திருப்தியுறும். சமுதாய மாற்றங்களும் வாழ்க்கை முறைகளும் மாறினாலும் இந்த விதியினால் விளைகிற பிரச்சனைகளின் வடிவங்கள் தான் மாறும் போலும். இந்த புத்தகத்துக்கு இது முன்னுரையாக எவ்வளவு தூரம் பொருந்தும் என்று எனக்கு தெரியாது. இதை படித்து இந்த பின்னணியில் கதையை படித்தால் வாசகருக்கு உதவும் என்று நம்புகிறேன். இதனை தொடர்கதையாக பிரசுரித்த ஆனந்த விகடனுக்கும் பதிப்பகத்தாருக்கும் என் நன்றி. எழுத்தாளர் தா. ஜெயகாந்தன், சென்னை 31/5/1971. இந்த முன்னுரை படிக்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்கிற நாவலை படிக்க வேண்டிய ஆவல் தான் ஏற்பட்டது. மிக மிக அழகான, அட்டகாசமான, இயல்பான, யதார்த்தமான ஒரு கதைக்களத்தை ஜெயகாந்தன் புனைந்திருக்கிறார். நான் இந்த கதையை படித்துவிட்டு மீண்டும் ஒரு விமர்சனத்தை நான் பதிவு செய்கிறேன். இந்த முன்னுரை படிப்பதே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கும் மிக மிக மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றிகள் தோழர்களே.